أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم أنفقوا مما رزقهم الله قال الذين كفروا للذين آمنوا أنطعم من لو يشاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை இருந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ஆகவே இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களை அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் ஷரியத்தினுடைய அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கிற போது கலிமாவோடு மரணிக்கிற அந்த நல்லடியார்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபரிலே குரானை ஒரு நல்ல தோழனாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. மறுமையிலே பெருமானாருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்தில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. இந்த மஜ்லிஸிலே எந்த குறிப்புகள், எந்த மேற்கோள்கள் காட்டப்படுகிறதோ, அதற்கு எந்த இமாம்கள் எல்லாம் தங்களுடைய சேவையை முற்படுத்தினார்களோ, அந்த இமாம்களுடைய பாவங்களை அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. அவருடைய கபருடைய கபரை சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலையாக அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. நாளை மஹஷரிலே அல்லாஹ் அவர்களோடு நாங்களும் சுவனத்திலே நுழைகிற பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அத்துணை பேருக்கும் யா அல்லாஹ் நீ தந்தருள் புரிவாயாக. இது போன்ற மஜ்லிஸ்கள் உலகத்தில் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ யா அல்லாஹ், அந்த மஜ்லிஸ்களை நீ பொருந்தி கொண்டு அந்த மஜ்லிஸ்கள் கியாமத் நாள் வரை தொடர்ந்து நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் உன்னுடைய பேர் உதவியை யா அல்லாஹ் நீ செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குரானினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய ஆயத்துகளுடைய விளக்கங்களை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய அடிப்படையிலே கடந்த வாரங்களிலே அல்லாஹு தஆலா, நீங்கள் உங்களுக்கு முன் உள்ளதையும் பின் உள்ளதையும் பயந்து கொள்ளுங்கள் என்பதை குறித்து சொல்லுகிறான். அந்த ஆயத்தினுடைய விளக்கங்களை, பல தகவல்களை அந்த போன வாரத்திலே நாம் பார்த்தோம். அல்லாஹ் அதிலே சொன்னான், இதா கீலலஹும், இதா கீரலகும் முத்தகுமா பைனா ஐதீக்கும் வமா கல்ஃபக்கும் லா அல்லக்கும் துர்ஹமூன். உங்களுக்கு முன்னுண்டானதையும் உங்களுக்கு பின்னுண்டானதையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா அல்லக்கும் துரஹமூன், நீங்கள் ரஹமத் செய்யப்படக்கூடும், அல்லாஹுவினுடைய அருள் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு சொன்னதை நாம் அதனுடைய பல்வேறு விளக்கங்களை கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அதில் இன்னும் சில செய்திகள் நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் அதில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அன்றைக்கு சொன்னோம். அல்லாஹ் அதிலே சொன்னான், உங்களுடைய முன்பின் விஷயங்கள் என்பதற்கு சில உலமாக்கள் துனியா ஆகிரத் என்றும், சில உலமாக்கள் பாவங்கள் என்றும், சில உலமாக்கள் உங்களுடைய வேதனைகள் என்றும், அதாப் என்றும் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருந்ததை நாம் பார்த்தோம். இன்னும் இந்த ஆயத்தை குறித்து எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், மிக அற்புதமான செய்திகளை அந்த இடத்தில் நமக்கு அவர்கள் தருகிறார்கள். ஆயத்து என்பதை கொண்டு ரெண்டு விதமான கருத்துக்களை சில உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். ஒன்றாவது எடுத்துக்கொண்டால், ஆயத்தென்றால் நாம் ஏற்கனவே கடந்த வசனங்களிலே பார்த்ததை போன்று இறைவனுடைய பூமி ஒரு அத்தாட்சி, சூரியன் ஒரு அத்தாட்சி, சந்திரன் ஒரு அத்தாட்சி, கடல் ஒரு அத்தாட்சி, கடலிலே மிதந்து செல்லுகிற அந்த கப்பல்கள் ஒரு அத்தாட்சி என்றெல்லாம் இறைவன் பல்வேறு ஆயத்துக்களை குறித்து உலகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இயற்கையான நடைமுறைகள் ஒரு இஸ்லாமியனுக்கு பாடத்தை நடத்த வேண்டும் என்பதை குறித்தும் அல்லாஹு தஆலா சொன்ன அந்த வரலாறுகளை நாம் பார்த்தோம். இதெல்லாம் ஆயத்தே தக்வீனியா என்று சொல்லுவார்கள். த சயின்ஸ் ஆஃப் கிரியேஷன் என்று அதற்கு அர்த்தம். த சயின்ஸ் ஆஃப் கிரியேஷன், படைக்கப்பட்டவர்களுடைய அத்தாட்சிகள். இது மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை மனிதனுக்கு நடத்துகிறது. இன்னொரு செய்தியை குறித்தும் முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒரு மனுஷனுக்கு பாடம் நடத்தும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய உணர்வுகள் இருக்கிறதே அது ஒரு அளவுக்கு வேலை செய்யும். நுகர்தல், பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. அதுக்கு மேல உள்ள சென்ஸ், அதுக்கு மேல உள்ள அறிவுக்கு மனிதனுக்கு அது பயன்படாது, அதனால் அவற்றை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அல்லாஹாலா அதற்கு மேலே ஒரு அறிவை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை கொண்டு மனிதன் என்ன செய்கிறான், அந்த உணர்வுகளை பிரித்தறிந்து கொள்ளுகிறான். அது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆறாவது அறிவு. ஆனால் அந்த ஆறாவது அறிவுக்கு மேலே உள்ள செய்திகளை குறித்து மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் அதிகமாக இந்த உதாரணத்தை பல்வேறு இடங்களிலே, இதே பயானிலே, இதே இடத்திலே நாம் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இங்கிருந்து இந்தியாவிலிருந்து தோன்றிய ஒரு பிலாசபர், ஒரு தத்துவ ஞானி, அவர் சொல்லுகிறார், ஒரே குடும்பத்திலே பிறந்திருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி, அந்த சகோதரியை அவர்கள் பருவமடைந்தவுடன் வேறு ஏதோ ஒரு ஊரிலே கொண்டு போய் ஒரு குடும்பத்திலே திருமணம் முடித்து வைக்கிறார்கள். திருமணம் முடிக்கிற அந்த குடும்பத்திற்கும் இந்த குடும்பத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. தான் வாழ்ந்த சூழ்நிலை வேறாக இருக்கிறது, வாழப்போகிற சூழ்நிலை வேறாக இருக்கிறது. இப்ப இந்த ரெண்டுக்கும் அந்த பெண்ணுக்கு நிறைய சங்கடங்களை, சிரமங்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ அந்த சூழ்நிலையில போய் அந்த பெண்ணு பல கஷ்டங்களை அனுபவிச்சு பல ஆண்டு காலத்திற்கு பின்னே அந்த குடும்பத்தோடு ஒட்டி அதனுடைய நிலைகளை உள்வாங்கி கொள்ளுகிறார். ஏன் இந்த சிரமம்? தன் உடனே பிறந்து தான் ஒரே வீட்டிலே வளர்ந்த அந்த சகோதரன் அந்த சகோதரியை பற்றி நன்றாக புரிந்திருப்பான், அந்த சகோதரியும் சகோதரனை பற்றி நன்றாக புரிந்திருப்பார். அப்ப அந்த சகோதரி அந்த சகோதரன் திருமணம் செய்து கொண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் ஒருவர் ஒரு கருத்தை முன்வைத்தார். எல்லா இயக்கங்களுக்கும் எல்லா கொள்கைகளுக்கும் ஒரு பின்னே வருகிற ஒரு கூட்டம் இருப்பதை போன்று அவருக்கும் ஒரு கூட்டம் வந்தது, அதையும் சரி அப்படின்னு சொன்னான். இப்ப வெளிரங்கமாக பார்த்தால் அறிவு என்ற ரீதியில் அது சரியாக தோன்றுவதாக இருந்தாலும், ஆனால் அது முழுக்க முழுக்க அது ஒரு மோசமான கருத்து என்பதையும், அப்படி செய்தல் என்பது சமூகத்தினுடைய கலாச்சார சீர்கேடுகளை ஏற்படுத்தும் என்பதற்கும் யார் சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு சொன்னா அது வகிதான் நமக்கு சொல்லித்தரணும். நம்மை அறிவை தாண்டிய செய்தி நம்மை படைத்த இறைவன் நமக்கு சொல்லித்தர வேண்டும். இது பிளஸ்ஸா மைனஸா என்ற செய்தியை அல்லாஹுதான் நமக்கு வழிகாட்ட வேண்டும், நம்மை படைத்தவன் தான் நமக்கு சொல்லித்தர வேண்டும். அதை குறித்தான செய்திகளை அதுதான் ஆயத்தே தன்சீலியா என்று சொல்லுகிறார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட அந்த வேதங்கள், அந்த வேதங்களிலே அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற அந்த வழிகாட்டுதல்கள் இருக்கிறதே, அதற்கு பேர் ஆயத்தே தன்சீலியா. இப்ப இந்த ரெண்டு ஆயத்துகளுமே அத்தாட்சிகளுமே அந்த மக்களிடத்திலே வருகிறது. அதை அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்றான், இல்லா கானு அன்ஹா மாரதீன், அவர்களிடத்திலே எந்த விதமான அத்தாட்சிகள் வந்தாலும் சரி அவர்கள் அந்த அத்தாட்சிகளை மறுக்கிறார்கள். ஒமா தீஹிம், அவர்களிடத்தில் வந்தால் மின் ஆயத்தி மின் ஆயாத் ரப்பிஹிம், அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகள். என்ன ஆயாத்து அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டு விதமான ஆயத்து, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆயத்தை தக்வீனியா என்று சொல்லுகிற இந்த சயின்ஸ் ஆஃப் கிரியேஷனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த ஆயத்தை தன்சீலியா என்று சொல்லுகிற வானத்திலிருந்து மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி இறங்கிய வேதங்களாக இருந்தாலும் சரி, சுஹஃபுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆகமங்களாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு மிகப்பெரிய தனிப்பெரும் வழிகாட்டுதலால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. அதை வைத்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவனுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையிலே அல்லாஹ் அவர்களுக்கு அந்த செய்திகளை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆயத்துகள்லாம் புறந்தள்ளலாம், தேவையில்லை அப்படின்னு தூக்கி போடுறான். இப்ப அல்லாஹ் இதுல ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தருகிறான். மொதல் இதுல அவர்களுக்கு சொல்லப்பட்டால் இது அக்கீலும் இத்தக்கும் அபைனும் என்று அல்லாஹுத்தால சொன்னான். இப்ப ஏற்கனவே கடந்த வாரத்திலே நாம் இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது சொன்னோம், இத்தகும் அபைன ஐதீக்கும், நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை கொண்டு இது யார் சொல்லி இருப்பா அப்படின்னு சொன்னா, பயந்து கொள்ளுங்கள் அப்படிங்கறத யார் வேண்டாலும் சொல்லலாம், ஆனா அந்த பின் உங்களுடைய மறுமையை குறித்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதை எச்சரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அது முஸ்லீமாகத்தான் இருக்க முடியும், மறுமையை நம்பியவர்களாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹுவினுடைய தூதர் சொன்ன அந்த உங்களுக்கு ஒரு நாள் கியாமத்து நாள் உண்டு, டூம்ஸ் டே உண்டு, த டே ஆஃப் ரிசரக்ஷன் உண்டு, அந்த நாளையில் நீங்கள் உங்களுடைய செயல்கள் குறித்து கேள்வி கேட்கப்படுவீர்கள், உங்களுடைய எல்லா விதமான செயல்களும் அங்கே முற்படுத்தப்படும் என்பதை குறித்து யார் நம்புகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அதை குறித்து எச்சரிக்கை செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி நமக்கு இதிலிருந்து கிடைக்கிறது. அப்போ முஸ்லீம்கள் தான் அந்த செய்தியை சொல்லி இருக்க முடியும். அப்ப அல்லாஹு தஆலா அதை வெளிப்படையாக ஆனால் இந்த இடத்தில் ஒரு முஸ்லீம் சொன்னார் என்று சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா மறைமுகமாக அந்த செய்தியை சொல்லி இது அகீலக்கும் என்று சொல்லுகிறான். இஃப் இட் இஸ் செட் என்று அல்லாஹு சொல்லுகிறான், அவர்களுக்கு சொல்லப்பட்டால். அப்ப சொன்னது யாரு, கேட்டது யாரு என்ற தகவல்கள் அங்கே இல்லை. ஆனால் இரண்டாவது அந்த சொல் அந்த செய்தியிலே உள்ள அடிப்படையிலே மறுமையை குறித்து அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு நாள் உங்களை எழுப்புவான், உங்களை படைத்தவன் இருக்கிறான், நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், ஒரு நாள் உண்டு, அந்த நாளிலே கேள்வி கணக்குகள் உண்டு என்று சொல்லுகிற ஒரு தன்மை யாரிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அது முஸ்லீம்களிடத்திலே மட்டும்தான் இருக்கும் என்ற செய்தி அங்கே நமக்கு கிடைக்கிறது, விளங்குகிறது. இரண்டாவதாக பார்த்தால் அவர்கள் எந்த பதிலுமே சொன்னதாக திருக்குர்ஆன் குறிப்பிடவில்லை. இதிலே அல்லாஹு தஆலா சாதாரணமா சொல்லியிருக்கான், அவர்களிடத்திலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹமத் செய்யப்படக்கூடும், அல்லாஹ் உங்களுடைய தன்னுடைய அருட்கிருபையை உங்கள் மீது பொழியக்கூடும். இந்த இடத்துல ரஹமத் என்பதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இன்ஜா உன் அனில் அதாப், அதாபை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுதல் தான் மிகப்பெரிய அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ரஹ்மத். அதாபை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுவது, ஏதாவது ஒரு வகையிலே அல்லாஹு தஆலா அவர்கள் மீது இறக்கப்படலாம். ஆகவே நீங்கள் உங்களுடைய இக்கால வாழ்க்கையை நீங்கள் பயந்தால் உங்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை குறித்து அங்கு என்ன கேட்டா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அல்லாஹு தஆலா இந்த சூராவினுடைய ஜூஸாக அந்த செய்தியை தான் சொல்லுகிறான். அப்ப அந்த மனிதர்கள் அதை கொண்டு எச்சரிக்கை பெற வேண்டும் என்று முஸ்லீம்களை நீங்கள் சொல்லுங்கள். அப்ப இஸ்லாமியர்கள் மீது தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரிசாலத் நுபுவத் என்பதை, மறுமையை குறித்தான எச்சரிக்கை என்பதையும் இவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவது கடமை, மற்ற சமூகங்களுக்கு இதை எத்தி வைப்பது கடமை, இதை குறித்துதான் நபிமார்கள் பேசினார்கள், இதை குறித்துதான் முன்னே வந்த அந்த நல்லவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சூசகமா இங்க சொல்றான். தாவா என்று சொல்லப்படக்கூடிய அடுத்தவர்களுக்கு அழைப்பு பணியை செய்யக்கூடிய அல்லது அடுத்தவர்களுக்கு இந்த குரானுடைய ஜூஸ இதனுடைய சார யாரு எத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் மீது கடமை என்ன அப்படின்னு சொன்னா, மறுமையை குறித்தான எச்சரிக்கைகளையும் மறுமையை குறித்தான அறிவுகளையும் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா இதன் முதல நமக்கு சொல்லி தருகிறான். இப்ப ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, وَمَا تَأْتِيهِمْ مِنْ آيَةٍ مِنْ آيَاتِ رَبِّهِمْ إِلَّا كَانُوا عَنْهَا مُعْرِضِينَ என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களிடத்தில் எந்த விதமான அத்தாட்சி வந்தாலும் அவர்கள் மறுப்பார்கள், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் அதை வந்து புறக்கணித்து செல்வார்கள். இந்த வசனத்துக்கு நேர் உதாரணமாக இதற்கு முன்னே சென்ற வசனங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே மூன்று ரசூல்மார்கள் வந்து அவர்களுக்கு உதவியாளர்களை அல்லாஹு தஆலா அனுப்பிய வரலாறை ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் இந்த சூராவினுடைய ஹீரோவாக இருக்கிற அந்த நபிமார்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி வந்த அந்த மனிதரை, அந்த மூன்று நபிமார்களோடு அவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்த அந்த மனிதரை அந்த சமூகம் கொன்றது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்ன, அந்த மூன்று நபிமார்களுக்காக வேண்டி ஒரு மனிதர் எழுந்து நின்று பேசினார், நபிமார்களை ஏன் கொல்றீங்க அப்படின்னு கேட்டார். அவர்களை அந்த சமூகம் அவரை வெற்றி கொன்றது என்று சொல்லி அல்லாஹு தஆலா ஏற்கனவே சொன்னான். சொல்லிட்டு சொல்றான், அந்த மனிதர் இங்கிருந்து அவருடைய ரூஹு மேலே போகும்போது அவருக்கு ஒரு வீடியோவை போன்று இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் காட்டப்பட்டது. அவருக்கு சோனத்திலே தரப்படுகிற அந்த மரியாதைகளும் அந்த ரெட் கார்பெட் ஒரு விஐபிக்குள்ள வரவேற்பு அதை அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றாரு, யா ஹஸரத்தன் அலல் இபாத், இந்த அடியார்கள் மீது ஏற்பட்ட கைசேதமே, ஹஸ்ரா ஹஸ்ரா அப்படின்னு சொன்னா கைசேதமே, அவர்களுக்கு வாழ்க்கையின் கேள்விக்குரியே, யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், இந்த அடியார்கள் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டமே, மா யாதீஹிம் மின் ரசூலிம் மின் ஆயாத், மா யாதீஹிம் மின் அந்த ஆயத்துல சொல்றான், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், மா யாதீஹிம் மின் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன், அல்லாஹ்வினுடைய ரசூல்மார்கள் அவர்களிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த ரசூல்மார்களை பொய்ப்பித்தே தவிர, பொய்ப்பித்தேங்கிறதுக்கு அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிற வார்த்தை மறுப்பது மட்டுமல்ல, இஸ்திஹ்ஸா கிண்டல் பண்றது, அந்த நபிமார்களை கேலி பண்றது, அவர்கள் சொல்ற அந்த எந்த இவர்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்திற்கு எந்த செய்திகளை அவர்கள் முற்படுத்துகிறார்களோ, இவர்களுடைய இம்மை மறுமையினுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை செய்திகளை இவர்கள் சொல்லுகிறார்களோ அதை கேலி பண்ணா புறக்கணிச்சா அல்லாஹ் சொல்றான், இஸ்தேசா அப்படின்னு சொன்னா, தே ஆர் மேக்கிங் கிட்னஸ், தே ஆர் கிடிங் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் உத்தாலா, அவர் தே ஆர் ஜோக்கிங்ஸ், மேக் தம் ஜோக்கிங்ஸ் அப்படிங்கிற அல்லாஹ் உத்தாலா, அவர்களை கிண்டலாக எடுத்துக்கொண்டார்கள், அந்த நபிமார்களை கிண்டல் பண்ணா இஸ்திஹ்ஸா செஞ்சான். அல்லாஹ் ரசூல்மார்கள் வந்தார்கள், அதே ஆயத்தினுடைய பிரதிபலிப்பாக அல்லாஹ் இங்கேயும் சொல்லுகிறான், அந்த இறை மறுப்பாளர்களிடத்திலே எத்தனை அத்தாட்சிகள் வந்தாலும் சரி. நம்ம ஏற்கனவே இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்களுடைய அந்த விளக்கங்களை பார்த்தோம். ரசூல் என்பது ஒரு அத்தாட்சி, எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ எல்லாரும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி, அவர்களுக்கு எந்தெந்த வேதங்கள் கொடுக்கப்பட்டதோ அதுவும் அத்தாட்சி. அது மட்டும் அத்தாட்சி அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல, அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொஜிசாக்கள், மொஜிசாக்கள் மெராக்கிள்ஸ், அதுவும் ஒரு அத்தாட்சி. அந்த எல்லா அத்தாட்சியுமே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அதை மறுத்தார்கள், அந்த அத்தாட்சிகளை புறக்கணித்தார்கள். அல்லாஹ் சொல்றான், முஅரிதூன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒமா தீஹிம், அந்த இடத்துல அல்லாஹ் ரெண்டு விதமான செய்திகளை சொல்கிறான். ஒமா தீஹிம் என்று சொல்றது அது வெர்பல் ஃபார்மில் வந்திருக்கிறதுனால தொடர்படியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தாட்சிகள், இன்னைக்கு முடியல, அத்தாட்சி வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா உலகத்தில காமிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றான். அவன் முஅரிதூன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். முஅரிதூன் என்பது நவுனல் ஃபார்மில் உள்ளது, நவுன் ஃபார்ம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் என்ன தொடர்படியான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இவர்களுடைய அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய பதில், இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அதை அவர்கள் மறுப்பார்கள். இப்ப முஅரிதூன் என்பதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் மிக அழகாக எழுதுகிறார்கள். முஅரிதூன் என்று சொன்னால் அதற்கு ஒரு முஃபஸ்ஸிர் அவர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை தருகிறார்கள், இல்திஃபாத் அதுமுல் இல்திஃபாத் இலைஹா, யாராவது அப்படின்னு சொன்னா ஒன்றாவது மறுப்பது மட்டுமல்ல, அதை கண்டுகிறதே இல்லை, அதை வந்து சீண்டி பாக்கிறதே இல்ல, அதை அல்லது திரும்பி கூட பாக்கிறது இல்ல, அதை பத்தி யோசிக்கிறது கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கிவிட்டு இதனுடைய பொறுப்பை இஸ்லாமியர்களிடத்தில் கொடுத்து இதை நீங்கள் வந்து பரப்புங்கள், இதை இந்த குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இதுதான் கியாமத் நாள் வரை உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும், இது மட்டுமே வழிகாட்டுகிற பொருள், இதை விடுத்து நீங்கள் உலகத்தில் எந்த பொருட்களை கையில் எடுத்தாலும் கூட உங்களுடைய வாழ்வாதாரம் அதிலே கிடைக்காது என்கிற செய்தியை அல்லாஹ் சொன்ன பின்னாலும் கூட இந்த இஸ்லாமிய சமூகம் அந்த குர்ஆனை எப்படி மதிக்கிறது? என்ன செய்யறோம், அல்லாஹ்னு சொல்லிட்டு அதை நல்ல ஒரு துணியில பேக் பண்ணி மேல பறக்கத்துக்குன்னு வச்சுக்கலாம், அதுக்கா குர்ஆன் இறக்கப்பட்டது? அல்லாஹ் முதல் வார்த்தையில சொன்ன இக்ரா, ரீட் இட், குர்ஆன் என்பதே படி படி சிந்தி என்று சொல்லுவதற்கு வந்த ஒரு பொருள். ஆனால் இஸ்லாமிய சமூகம் அதை ரொம்ப தக்கத்துஸ், அது ரொம்ப புனிதமானது, அது ரொம்ப மதிக்கத்தக்கது, குளோரியஸ் அப்படின்னா குளோரியஸ் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த குளோரியஸ் அப்படிங்கறத நீங்கள் செயல்முறைக்கு வித்திடுவதற்கு காரணமாக இருந்தால் அதுதான் குளோரியஸ். அதை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு வந்து ஒரு துணியில பொத்தி வைக்கிறதோ அல்லது வந்து அதுக்கு சாம்பிராணி காட்டுறதோ அது இல்ல, அதுக்கு குளோரியஸ்னஸ். அப்படி ஒரு வேதம் வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய முதல் வார்த்தை இக்ரா என்பதாக இருக்காது. அப்ப அல்லாஹ் இதிலிருந்து சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த சமூகமுமே சரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்திஃபாத், இதுவும் கூட ஒரு வகையில குர்ஆனை மறுப்பதற்குரியதுதான். அதனாலதான் ஹதீஸ்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது மிக அழகாக சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுக்கு முதுகுக்கு பின்னே உங்களுடைய குர்ஆனை ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், முதுகுக்கு பின்னே ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் கிடைக்குது, அதை சிந்திக்காமல் விட்டு விடுவது. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான் இல்லையா, உங்களுடைய இதயங்களில என்ன பூட்டுகளா இருக்கிறது சிந்திக்கிறதுக்கு, சிந்திக்காம இருக்கிறதுக்கு, அந்த செய்தியை பெருமானால் சொல்லுகிறார்கள், அதை விசாதா தலவாணியாக ஆக்கி விடாதீர்கள், உங்களுடைய முதுகுக்கு பின்னே குர்ஆனை தூக்கி போட்டு விடாதீர்கள், அது உங்களுடைய வாழ்க்கைக்காக வந்த செய்தி, உங்களுடைய வாழ்க்கையை புரட்டுவதற்காக வந்த வேதம் அது, அந்த வேதம் எதற்கு இறக்கப்பட்டதோ அதை கவனியுங்கள். அப்ப இல்திஃபாத் அப்படிங்கிறது ஆயத்துக்களை மறுக்கிறது அப்படிங்கிறது இந்த வகையிலையும் ஆகும். எந்த வகையில அப்படின்னு சொன்னா, அதற்கு உரிய கண்ணியத்தை கொடுக்காமல் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் நாம் விட்டோம் என்று சொன்னாலும் கூட நாமும் குற்றவாளிகளுடைய அந்த கணக்கில எடுக்கப்படுவோம். அப்ப அல்லாஹு தஆலா அந்த காஃபிர்களை பார்த்து சொல்கிறான், இல்திஃபாத், அவர்கள் திரும்பிக் கொண்டார்கள், அதுமுல் இல்திஃபாத் இலைஹா, அதை விட்டும் அவர்கள் மறுத்து கொண்டார்கள், அதன் பக்கம் அவர்கள் திரும்பவே இல்லை என்கிற செய்தி அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல நமக்கு சொல்லி தருகிறான். அப்ப எந்த அத்தாட்சிகள் வந்தாலும் கூட அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா முகம் திருப்பிக்கிட்டாங்க. இப்ப இதற்கும் அடுத்த வசனத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்ப அடுத்த வசனத்துல என்ன சொல்றான், இதா கீல லஹும் அன்ஃபிகு மிம்மா ரஸக்கஹுமுல்லாஹ் قال الذين كفروا للذين آمنوا أنطعم من لو يشاء الله أطعم إن أنتم إلا في ضلال مبين. இது ஒரு முக்கியமான ஆயத்து, நம்முடைய வாழ்க்கையோடு இரண்டுரை கலந்திருக்கிற கலக்க வேண்டிய வாழ்வாதாரத்தை குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிறான் இந்த ஆயத்துல. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இதா கீல லஹும் அன்ஃபிகு, மேல அல்லாஹ் சொன்னா இதா கீல லஹும் உத்தக்கு, அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டார். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இதா கீல லஹும் அன்ஃபிகு, நீங்கள் அவர்களிடத்திலே இதா கீல லஹும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அன்ஃபிகு நீங்கள் செலவு செய்யுங்கள், செலவு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால், மிம்மா ரஸக்கக்குமுல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ நீங்கள் அதை செலவு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால், காலல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு, அந்த காஃபிர்கள் அந்த இறைமறுப்பாளர்கள் நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அநூத்து ஐமு மல்லோ யஷா உல்லாஹு அத்தாமா, ஒரு அற்புதமான செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்லுகிறார். இது இந்த வசனம் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு இந்த இஸ்லாமிய சமூகம் நாம் உள்வாங்க வேண்டிய ஒரு வசனம். நம்முடைய வாழ்வாதாரத்தை குறித்தும் நம்முடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை குறித்தும் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பேசுகிறான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அநுத்தைமோ, நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களுடைய மக்களுக்கு என்று சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அநுத்தைமோ மல்லோ யஷா அல்லாஹு தமா, அல்லாவே யாருக்கு உணவு கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறானோ அவருடைய விஷயத்தில் நாம் அவருக்கு செலவு செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹு தஆலா அதை சொல்லிட்டு கடைசியா சொல்றான் ஃபீ தலாலிம் முபீன், இன் அன்தும் இல்லா ஃபீ தலாலிம் முபீன், நீங்கள் மிக தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இப்போ இந்த ரெண்டு வசனம் இருக்கிறதே, இதற்கு மேலே உள்ள வசனங்களிலே அல்லாஹு தஆலா பூமியை பற்றி, வானத்தை பற்றி, செடிகளை பற்றி, அதில் இருக்கிற கனி வர்க்கங்களை பற்றி, கடலை பற்றி, கடலிலே செல்லுகிற கப்பல்களை பற்றி எல்லாம் பேசினான். பேசி முடித்து விட்டு அல்லாஹு தஆலா இந்த வசனம், இதற்கும் இந்த வசனத்திற்கும் மேலே உள்ள வசனத்திலே இந்த சமூகம் செய்ய வேண்டிய பொறுப்பை குறித்து பேசுகிறான். இது ஒரு சொசைட்டியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த சமூகம் மேலே சொன்ன அந்த ஆயத்துகள், ஆயத்தை தக்வீனியா கிரியேஷன், உலகத்தினுடைய படைப்புகளை பற்றி நம்பியதோ அந்த சமூகமும் சரி, அதே மாதிரி எந்த சமூகம் வானத்திலிருந்து இறங்கிய அந்த வேதங்களை குறித்து நம்பியதோ அந்த சமூகமும் சரி, அந்த ரெண்டு பேருடைய அந்த ரெண்டையும் நம்பிய அந்த சமூகத்திற்கு சில பொறுப்புகள் சமுதாயத்திலே உண்டு. அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தாங்களுக்கு எந்த செய்திகள் தெரிந்ததோ அதை குறித்து அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும், அது உங்களுடைய கடமை. நீங்கள் மர்மையை குறித்து பேச வேண்டும், இரண்டாவது நீங்கள் செலவு செய்வதை குறித்து பேச வேண்டும். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு செய்தியை கவனிக்கணும், மேலே சொன்ன எல்லா வசனங்களிலுமே அல்லாஹு தஆலா வெறும் நம்பிக்கை குறித்து மட்டும் பேசினான். பிலீஃப் சிஸ்டம், நம்ம அடிக்கடி சொல்றது மாதிரி மூளையில ரெண்டு பகுதி உண்டு. முதலாவது பகுதி இருக்கிறது அது வெறும் நம்பிக்கை சார்ந்த பகுதி, நம்ம அடிக்கடி சொல்றது தஃப்ஸீர்ல பல தடவை சொல்லியிருக்கோம். ரெண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது லாஜிக், லாஜிக் அப்படிங்கிறது கேள்வி கேட்கக்கூடிய பகுதி. முதலாவது பகுதி வெறும் நம்பிக்கை சார்ந்த பகுதி. அல்லாஹு தஆலா நம்பிக்கை சார்ந்த அந்த செய்திகளை குறித்து நிறைய பதிவுகளை ஏற்கனவே சொன்னான். இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா லாஜிக் பற்றி பேசுகிறான். என்ன அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் செலவழியுங்கள், மேல சொன்னதெல்லாம் நம்புங்கள், நீங்கள் நம்பி அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் முதல் முதல்ல சொல்றான் நீங்கள் செலவு பண்ணுங்கள், ஆக்ஷன், ஆக்ஷன் பாயிண்ட், டூயிங் பாயிண்ட், நீங்க செய்யுங்க. மேல அல்லாஹ் சொன்னா நம்புங்கள் என்று சொன்னால் அவர்கள் மறுத்தார்கள் அல்லது கண்டுக்கவே இல்லை. யாராவது அப்படின்னு சொன்னா கண்டுக்காம விட்டுறதுக்கு பேர் யாராவது, அது சட்டையே பண்றது இல்ல, பேசாம ஏதாவது சொல்லிட்டு போறாங்க அப்படின்ட்டு இருக்கிறது. ஆனா இந்த செலவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை நீங்க செய்யுங்க அப்படின்னு நல்லா சொன்ன உடனே உடனே அந்த மனித அறிவு அதுக்கு பதில் சொல்லுது. எப்படி பதில் சொல்லுது, நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லல, ரொம்ப அழகா அது அந்த அந்த லாஜிக் என்ற சிஸ்டத்தினுடைய தலைவரே வந்து ஷைத்தான் தான். பல வகைகளில் இவனை வழி கெடுக்கிறதுக்கு என்ன வகைகள் உண்டோ எல்லாவற்றையும் அவனுக்கு காட்டக்கூடிய ஒரு அறிவு அது. அதுல அந்த அறிவு சொல்லுகிறது, அல்லாஹுவே ஒருவனுக்கு உணவு கொடுக்கவில்லை, அப்படிப்பட்ட ஒருவனுக்கு நாங்கள் உணவு கொடுக்க வேண்டுமான்னு கேட்கிறான். நூத்தாயிம், நாங்கள் உணவளிக்க வேண்டுமா, மன்லவ் யஷா இல்லாஹு அத்தாமஹு, யாருக்கு அல்லாஹு தஆலா உணவளிக்க நாடவில்லையோ, அல்லாவே யாருக்கு சாப்பாடு கொடுக்கலையோ, அல்லாவே யாருக்கு காசு கொடுக்கலையோ, அவனுக்கு நாங்க போய் காசை கொடுக்கணுமா, அவனுக்கு நாங்க போய் சாப்பாடை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதன் கேட்கிறான் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறான். இதுல மிகப்பெரிய ஒரு தகவலை அல்லாஹு தஆலா அடக்கி இருக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு புரியுது, மனிதர்களிடத்திலே நம்புங்கள் நம்புங்கள் என்ற செய்திகளை சொல்லுகிறவரை அவர்கள் எந்த பதிலையும் சொல்லுவதில்லை. ஆனா டக்குன்னு போய் பாக்கெட்ல கை வச்சா மனுஷன் அலர்ட் ஆயிடுறான். ஆஹா, இது என் பணம் ஆச்சே, நான் சம்பாதிச்சதாச்சே, இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், இந்த பணம் என் கைக்கு வர்றதுக்கு எனக்கு எவ்வளவு சிரமமாச்சு, நீங்க பாட்டுக்கு அங்கிருந்து வந்து நீங்க பாட்டுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் சாமானியமான காரியமா, அப்படிலாம் செலவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனிதன் அதற்கு 1008 காரணங்களை கிடுகிடு நடுகிறான். 1008 காரணங்களும் எப்படி இருக்கிறது, தனக்கு தோதுவாக, தனக்கு சாதகமாக, தன்னால் எப்படி அதிலே வந்து வைத்துக் கொள்ள முடியுமோ, தன்னால் அதை எப்படி அந்த காசுகளை தன்னுடைய பகுதியிலே அதை மறைவாக்கிக் கொள்ள முடியுமோ, அதற்குரிய எல்லா வேலைகளுமே இந்த மனிதனால் செய்யப்படுகிறது. அவன் அதை உடனே செய்யறான். செய்யறதுக்குரிய ஏற்பாடுகளை இந்த மனிதன் தானாக ஆரம்பித்து விடுகிறான். ஆக பொதுவாக மனிதர்களிடத்திலே இது சொல்லப்படும். இப்ப இந்த இடத்துல விளக்கம் எழுதுகிற முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், இந்த வசனம் இறங்கிய போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கத்து காஃபிர்கள் குரைஷி மக்களை பார்த்து இந்த வசனம் இறங்கியது. அப்போதைக்கு எந்த விதமான பொருளாதார கடமைகளும் ஏற்படுத்தப்படவில்லை, ஜக்காத்து வரல, சதக்கா வரல, அப்ப எதுவுமே சொல்லப்படல. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா, நீங்கள் அந்த மாற்று இறை மறுப்பாளர்களிடத்திலே சொல்லுங்கள், இன்ஃபிகு, நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதாக அல்லாஹ் ஒரு செய்தியை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களுக்காக வேண்டியோ அல்லது பள்ளி கட்டுறதுக்காக வேண்டி செலவு பண்றதோ, மதரசாக்கள் அமைக்கிறதுக்கு செலவு பண்றதோ, இது மாதிரி உண்டான செய்திகளுக்கு அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. இன்ஃபிகு என்று சொன்னால் உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஏழைகள், நீங்கள் அவர்களுக்கு செலவு செய்யுங்கள். உங்களிடத்திலே வந்து யாசகம் கேட்கிற மிஸ்கீன்களுக்கு செலவு செய்யுங்கள். உங்களிடத்திலே வருகிற ஃபக்கீர்கள், அவர்களுக்கு செலவு செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் முஸ்லீம்களை பார்த்து சொல்ல சொல்லுகிறான். நீங்கள் சொல்லுங்கள், அதான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல தெளிவுபடுத்துறான். இப்ப நம்ம போன வசனத்துல நம்ம பார்த்தோம், நம்பிக்கை சார்ந்த பகுதி என்று போன வசனத்துல சொன்னோம். அதுல வந்து அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தல, யார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற பேச்சே அங்க இல்ல. நீங்கள் உங்களுக்கு முன்னுண்டானதையும் பின்னுண்டானதையும் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் மறுத்தார்கள், அவ்வளவுதான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹு தஆலா தெளிவா சொல்றான், இன்ஃபிகு மிம்மா ரஸக்கஹுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உடனே அவங்க என்ன செய்வாங்க, பதில் சொல்லுகிறார், காலல்லதீன கஃபரூல் இல்லதீன ஆமனூ. அப்ப அந்த காஃபிர்கள் முஸ்லீம்களிடத்திலே சொன்னார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்ப காஃபிர்கள் முஸ்லீம்களிடத்திலே சொன்னார்கள் என்று சொன்னால், அப்ப கேள்வியை கேட்டது முஸ்லீம், செலவு பண்ண சொன்னது முஸ்லீம். இதற்கு ஒரு முஃபஸ்ஸின் அழகான ஒரு விளக்கத்தை எழுதுகிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, அருமையை குறித்தான நம்பிக்கையை ஒரு இறை மறுப்பாளன் இன்னொருவனுக்கு சொல்ல முடியாது. இறைய மறுக்கிறவன், அல்லாஹை மறுக்கிறவன், நீங்க மருமையை குறித்து பயப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு இறை மறுப்பாளன், இந்த நல்லதை செய்யலாமப்பா, நீனும் கொஞ்சம் செலவு செய்ய, ஏழைகளுக்கு கூட, ஒரு ஃபக்கீருக்கு கூட, ஒரு மிஸ்கீனுக்கு கூட, இப்படி என்று ஒரு இறை மறுப்பாளன் பேச முடியும். அவர் பேசுவதற்குரிய வாய்ப்புகள் அந்த இடத்திலே இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு இறை மறுப்பாளர் அப்படி பேசுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லுகிறான், ஒரு மூமின் தான் கேள்வியை கேட்டார், அப்ப அதற்கு காஃபிர் இப்படி ஒரு பதில் சொன்னார் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். அப்ப செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றதும் ஒரு மூமினுடைய கடமை. ஏன்னா நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்களிலே இந்த செலவுகளை குறித்தும் இஸ்லாம் சொல்லுகிற அந்த ஃபைனான்ஸ், எப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் நிலைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். என்ன கேட்டா இந்த ஆயத்துல எல்லாம் சொல்லும் போது சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்கஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹு தந்திருக்கிற செல்வம் அதிலிருந்து செலவு செய்ய சொல்லுங்க. அப்போ ஓ செல்வம் வேண்டாங்கிறான் அல்லாஹ். அப்ப ரிஸ்க் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாம் இறைவனுக்கு உரியது. ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா அதை ரொம்ப சிறப்பாக சொல்லுகிற ஒரு ஆயத்து இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதிலே சொல்லுகிறான், ஆமினு பில்லாஹி வ ரசூலி,
وَأَنْفِقُوا مِمَّا جَعَلَكُمْ مُسْتَخْلَفِينَ فِيهِ فَالَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَأَنْفَقُوا لَهُمْ أَجْرٌ كَبِيرٌ. ஒரு அற்புதமான வசனத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லுகிறான். ஒரு இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான். நீங்கள் செலவு செய்யுங்கள், மிம்மா ஜஅலக்கும், எந்த ஒரு சிறிய பொருள் மீது அல்லாஹு தஆலா முஸ்தஹ்லஃபீன ஃபீஹி, உங்களுக்கு பொறுப்பாளர்களாக ஆக்கியிருக்கிறானோ அதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சொல்லிட்டு சொல்றான், ஃபல்லதீன ஆமனூ மின்கும், உங்களிலே எவர்கள் ஈமான் கொண்டு வன்ஃபகு செலவு செய்கிறார்களோ, லஹும் அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி உண்டு என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்றான். இதுல ரெண்டு விஷயம் நமக்கு விளங்குகிறது. முஸ்தஹ்லஃபீன ஃபீ, அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான், யாரை பொறுப்பாளர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல கேட்பது, உன் காசை செலவு பண்ண வேண்டாம், உலகத்தினுடைய ஓனர்ஷிப் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, இந்த வானமும் பூமியும் இந்த உலகத்தில உள்ள எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமான பொருட்கள். அப்ப மனுஷன் இப்ப வந்துட்டு போறானே அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற சொத்து நாளை இன்னொரு ஒரு இடத்திலே போய்விடலாம், அவரிடத்தில இருக்கிற சொத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சோன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஆனால் எந்த மனிதனும் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வேட்டியை கூட இந்த உலகம் உருவிட்டு தான் விடும். அப்ப அந்த பொருள் அவருக்கு சொந்தம் இல்லை என்பதை இந்த உலகம் சுட்டி காட்டுகிறது. அல்ல, அதனாலதான் அழகான வார்த்தை முஸ்தஹ்லஃபீன். முஸ்தஹ்லஃப் என்று சொன்னால், முன்னே ஒருவரிடத்திலே இருந்த ஒரு பொருளை உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. இந்த பொருள் என்று சொன்னாலே அது சுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற செய்தியை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அத்ததாவுல் பைனன்னாஸ், அது என்ன செய்யணும், மக்களுக்கு மத்தியில இந்த பொருளாதாரம் சுத்தி கொண்டே இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு இடத்துல போய் அது லாக் ஆகிடக்கூடாது, அது நின்று போய்விடக் கூடாது அப்படிங்கறதுக்கு இது பணக்காரர்களுக்கு மட்டும் உரியதல்ல என்று அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். அதனாலதான் ஏழை வரிகள், ஜக்காத்துகள், சதக்காக்கள் என்கிற எல்லா செய்திகளுமே குர்ஆன் குறிப்பிடுகிறது. அப்ப ஒரு இடத்திலிருந்து பொருளாதாரம் இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும், ஏழை இடத்திலிருந்து பணக்காரன் இடத்திலிருந்து ஏழைக்கு போக வேண்டும், அப்புறம் அங்கிருந்து கை மாறணும், இப்படி மாறி 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 வரணும். எவனாவது ஒருத்தன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டி புடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் மட்டும் அந்த பொருளாதாரத்தை சேர்த்து வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா, கடைசியாக அவர்களிடத்திலே மட்டும் அந்த பொருளாதாரம் தங்கி நின்றுவிடும். அப்போ அந்த பொருளாதாரம் சுத்துவதற்கு வழி இருக்காது, உலகம் சுத்த முடியாது என்று இறைவன் சொல்லுகிறான். அப்ப முஸ்தஹ்லஃபீன் என்பது யூ ஆர் நாட் எ ஓனர். அல்லா சொல்றான், நீ கட்டி இருக்கிற வீடுகள், நீ வைத்திருக்கிற வாகனங்கள், நீ வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் எல்லாத்துக்கும் உனக்கு எந்த சொந்தமும் கிடையாது. எப்படி உன்னுடைய முன்னிருந்தவர்களிடத்திலிருந்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தேனோ அதே மாதிரி இதுக்கு அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பதும் என்னுடைய பொறுப்பு, உனக்கு தந்திருக்கிறதுல நீ செலவு செய். அல்ல, அதான் அழகா சொல்றான், உனக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நீ செலவு செய், அதை கொண்டு உன்னுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள், யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத குர்ஆன் சொல்லுகிறது. எல்லா சம்பாதிக்கக்கூடிய எல்லா பொருளாதாரமும் நமக்கு சொந்தம் அல்ல. ஒரு கோடி ரூபா நமக்கு வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு கோடி ரூபாய் ஏன் காசு அப்படிங்கறதல்ல. அல்லாஹ் அதை குர்ஆனில சுத்தி காட்டுகிறான். ஒரு இடத்துல ஒரு ஆயத்துல அல்லாஹு தஆலா மிக தெளிவாக அதை குறித்து பேசுகிற போது சொல்லுகிறான், வாத்துஹும், அதாவது அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வாத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபன சபீல், வாத்திதல் குர்பா ஹக்கஹு, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கென்று உங்களுடைய சம்பாத்தியத்திலே ஒரு பங்கு உண்டு, வல் மிஸ்கீன் ஏழைகளுக்கென்று ஒரு பங்கு உண்டு, வபன சபீல் அதே போன்று அந்த பிரயாணம் போகிற அந்த மனிதர்களுக்கென்று ஒரு பங்கு உண்டு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா தெளிவா சொல்றான், இந்த பங்கெல்லாம் சேர்த்துதான் உனக்கு பொருளாதாரம் தரப்பட்டிருக்கக்கூடியது. இப்ப ஒரு கோடி ரூபாய் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து நம்முடைய உறவினர்களிலே யார் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும், மிஸ்கீன்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அவன் கேள்வி நம்ம இடத்திலே வந்து யாசகம் கேட்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அல்லது யாரெல்லாம் மிஸ்கீன்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். மூணாவது எல்லாம் சொல்றான், பொருளை தவற விட்டவர்கள், ஓர் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் பொருள் இழந்திருந்தால்
அவர்களுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்திலே பங்குண்டு சொல்லிட்டு அல்லாஹ் முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை சொல்லுகிறான். அதுதான் இந்த செய்தியினுடைய அழகு. அல்லாஹ் அதிலே சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இது எனக்குரியதுதான் என்று நினைத்து அவன் வேறு வேறு வழிகளிலே அதை பயன்படுத்துகிறான் சொல்லிட்டு சொல்றான். வலா துபத்திர் தப்தீரா, அப்படி கொடுக்க வேண்டிய பொருட்களை எவன் கொடுக்காமல் தான் சுகமாக வாழுவதற்கு. இன்னும் கொஞ்சம், ஏய் எத்தனை கோடி என்கிட்ட இருக்குப்பா, எனக்கு இத்தனை கார்கள் வேண்டும், இத்தனை பங்களாக்கள் வேண்டும் என்று போட்டால் அதைத்தான் எல்லாம் சொல்றான். தப்தீர், வரம்பு மீறுதல், எல்லை மீறுதல், இஸ்ராஃப் செய்தல் என்கிற வார்த்தையும் அல்லாஹுத்தால ஒலா துபத்திர தப்தீரா, நீங்கள் அதை இஸ்ராஃப் செய்ய வேண்டாம், அந்த காசுகளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை செலவு பண்ண வேண்டாம் சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக எவர்கள் வரம்பு மீறுகிறார்களோ அல்லது இஸ்ராஃப் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய அண்ணன்கள். இஹ்வான ஷயாத்தீன் அல்லாஹ் சொல்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், இன்ன ஷைத்தான கான லிரப்பிஹி கஃபூரா அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே அல்லாஹுவுக்கு மாறு செய்தான், குஃபர் செய்தான், அவன் காஃபிரானான். அப்ப இந்த முபத்திர் என்று சொல்லுகிற இந்த செலவழிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இஸ்ராஃப் செய்யக்கூடிய எந்த மனிதன் இருக்கிறானே இவனும் இறை மறுப்பாளன், இவனும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவன். ஏன் அப்படின்னு கேட்டா, தனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை அல்லாஹ் நீ இப்படித்தான் அதை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் அதை புடிச்சுக்கிறான் அல்ல. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு சொல்லும் போது மிக தெளிவாக சொல்லுகிறான், அந்த வசனம் ரெண்டு விதமான இடங்களிலே இறங்கி இருக்கிறது. வல்லதீன ஃபி அம்பாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம் என்ற ஒரு ஆயத்திலும், ஒஃபி அம்பாலிஹிம் ஹக்கும் லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம் என்ற இன்னொரு ஆயத்திலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான். அப்ப மூமின்கள் என்று சொன்னால் யார் அப்படின்னு கேட்டா, வல்லதீன ஃபி அம்பாலிஹிம் ஹக்கும் மஅலூம், அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் தங்களுக்கு எது உரிமையாக்கப்பட்டது என்றும் தாங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் மிக தெளிவாக தெரிந்திருப்பார்கள். யாருக்கு ஹக்கும் மாலும், லிஸ்ஸா இலி வல் மஹரூம், கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும். சில பேர் வந்து கேட்பாங்க, அவங்களுக்கும் கொடுக்கணும். மஹரூம் என்று சொன்னால் யார் கேட்காமல் ஒதுங்கி இருக்கிறார்களோ அல்லது எவர்களுக்கு தேவை இருக்கிறதோ அவர்களுக்கும் கொண்டு போய் கொடுப்பது ஒரு மனிதனுடைய கடமை என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லுகிறான். அப்ப இதன் மூலமாக இந்த இஸ்லாம் காட்டுகிற அந்த வழிமுறை நமக்கு விளங்குகிறது. இரண்டாவது அல்லாஹு தஆலா இதுல மிம்மா ரசக்ககுமுல்லாஹ் என்று சொல்லுகிறான். மிம்மா ரசக்ககுமுல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் இமாம் தபரி என்று நினைக்கிறேன். அந்த இமாம் அவர்கள் மிக அழகானதொரு விளக்கத்தை எழுதியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ரிஸ்க் என்பதை அல்லாஹ் தன் பக்கம் இணைத்திருக்கிறான். ரிஸ்க் அப்படிங்கறத ரசக்ககுமுல்லாஹ், ஓம் காசு வேணாம், அல்லாஹு தஆலா சொல்றான், ஓம் துட்ட தராத, ஓம் பைசாவை கொடுக்காத, அல்லாஹ் கொடுத்த காசை கொடு அப்படின்னு கேக்குறான். என்ன அழகான செய்தி! அப்ப ஓம் காசுகளுக்கு அல்லாஹுக்கு தேவையில்லை. அப்ப அல்லாஹ் உனக்கு எந்த பொருளாதாரத்தை தந்தானோ அந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் இந்த மிம்மா ரசக்ககுமுல்லாஹ், அல்லாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரிசுக்கு என்பதற்கு ரெண்டு விதமான விளக்கங்களை எழுதுகிறார்கள். அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, இன்ன அபுகலல் புகல, ரொம்ப ஒரு அற்புதமான செய்தி எழுதியிருக்கார். ஒரு மனுஷன் நம்மளிடத்துல ஒரு கோடி ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து, எப்பா ஒரு வாரத்துக்குள்ள இந்த காசை நீ என்ன வேண்டாலும் செலவு பண்ணிக்கலாம், நீ செலவு பண்ற காசு உனக்கு, எனக்கு நீ செலவு பண்ற காசுக்கு நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், நீ எது செலவு பண்ணாம வச்சிருக்க காசை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்ற. ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வாரம் காலத்தவணை என்ன வேண்டாலும் செலவு பண்ணிக்கலாம், நீ நினைச்சத அனுபவிச்சுக்கலாம், ஆனால் அந்த பொருள் மீதி இருந்தால் நான் அந்த காசை எடுத்துக்கொள்வேன், உனக்கு திரும்ப தரமாட்டேன். இப்ப அந்த மனுஷன் எப்படி அதுல நடந்துக்குவான்? தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுவான்,
தமக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அவ்வளவுதான் செய்வோம். தனக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த ஒரு வார காலத்துல அந்த ஒரு கோடிய எப்படி காலி பண்றது, அதுக்கு என்னென்ன வகைகள் உண்டோ எல்லாவற்றையும் செய்து செய்து பார்ப்பான் அந்த மனிதன். அதற்கு மிகப்பெரிய பிரயோஜனத்தை எடுத்துக் கொள்வான். அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். அந்த முஃபஸ்ஸிர் அவர்கள் எழுதுகிறார்கள், இன்ன அபுஹலல் புஹலா, உலகத்திலே வடிகட்டிய கஞ்சன், கெஞ்சப்பய, அந்த கெஞ்சல்ல வடிகட்டிய கெஞ்சன் யார் அப்படின்னு கேட்டா அவர் எழுதுகிறார், இன்ன அபஹலல் புஹலா, புஹலா கெஞ்சன் ஸ்டிஞ்சி என்ற வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்டிஞ்சி கெஞ்சன், அந்த கெஞ்சன் யார் என்று கேட்டால், அபஹலல் புஹலா மை யபஹலு பிமாலி கைரிஹி, அடுத்தவன் கொடுக்கிற பொருளாதாரத்தில் காசை கையில கொடுத்து நீ கொடு அப்படின்னு சொன்னா அதுலயும் கெஞ்சத்தனம் பண்றான். என்ன அழகான செய்தி பார்த்தீங்களா, அல்லாஹ் கையில காசு தந்திருக்கான், நீ செலவு பண்ண நான் மீதி உனக்கு நான் தர்றேங்க, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த பணக்காரர் சொன்னது ஒரு வாரம் செலவு பண்ணா 1 கோடி ரூபாய் நீ செலவு பண்ணிக்கலாம்னு அல்லாஹ் சொல்லுகிறான். எக்காலமும் குறைவில்லாத ஹசானா என்னுடைய ஹசானா, நீ செலவு செய்ய செய்ய உனக்கு நான் தந்து கொண்டே இருப்பேன். ஹதீஸ்களிலே வருகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா நகசத் சதகத்தும் மிம்மால், மா நகசத் சதகத்தும் நீங்கள் சதக்கா கொடுப்பதினால் உங்களுடைய பொருளாதாரம் ஒரு காலமும் குறைந்து விடாது. பெருமானாருடைய வார்த்தை, மூன்று முத்துக்களை பெருமானார் சொன்னார்கள், முத்தான செய்தி. இந்த உலகத்திலே நீங்கள் சதக்கா கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒரு காலத்திலும் குறைத்து விட மாட்டான். அப்ப உங்களுடைய பொருளாதாரத்திலே அல்லாஹு தஆலா இன்னும் அதிகப்படுத்துவான், இன்னும் பரக்கத்துகளை செய்வான், நீங்கள் மேல் மேலும் அதிலே நீங்கள் வளங்களை அடைய முடியும் என்ற செய்தியை பெருமானார் சொன்னார்கள். இன்னொரு செய்தி சொன்னாங்க, இரண்டாவது தகவல், யார் ஒருவன் அநீதம் இழைக்கப்பட்டு அந்த அநீதத்தை பொறுத்து கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக இந்த உலகத்திலே அவருக்கு இஸ்ஸத்தை கொடுப்பான், கண்ணியத்தை கொடுப்பான். ஒருத்தனுக்கு நல்லா தெரியுது நம்ம அநியாயம் பண்ணப்படுகிறோம் என்று தெரிந்தும் கூட அவர் இறைவனுக்காக வேண்டி பொறுத்துக் கொண்டார். அவரா பொறுத்து, அதாவது வழி இல்லாம பொறுத்துக்கிறது இல்ல, நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது, நம்மள்ட்ட கட்ஸ் இல்ல அப்படிங்கறதுக்காக வேண்டி பொறுத்துக்கிறது இல்ல, அல்லாஹுக்காக வேண்டி பொறுப்பது. சரி ரைட், அவன் அப்படி செய்யறான், அல்லாஹுக்காக வேண்டி நான் பொறுமையா இருக்கேன், சபூர் செய்யறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொன்னா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இந்த உலகத்திலே அவருடைய கண்ணியத்தை மிக உயர்ந்ததாக ஆக்கி வைப்பார். மூணாவது ஒரு செய்தியை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஃபதஹ பாபல் மஸ்அலா ஃபதஹல்லாஹு பாபல் ஃபக்ர், எவன் ஒருவன் யாசகம் கேட்கிற கதவை திறக்கிறானோ அல்லாஹ் அவருடைய வாழ்நாள் முழுக்க அவருக்கு ஏழ்மை என்ற கதவை திறந்து வைத்து விடுவான். தன்னிடத்திலே என்ன இருந்தாலும் அதை கொண்டு வாழுகிற அந்த பக்குவத்தை ஒரு மனிதன் அடைய வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகிறார்கள். அப்ப அந்த மஸ்அலா என்று இந்த இடத்துல சொன்னால் பாபல் மஸ்அலானா கேட்க, யாசகம் கேட்கிற அந்த சிந்தனையை எந்த மனிதன் வளர்த்துக் கொள்ளுகிறானோ அல்லாஹு தஆலா அவருடைய நிலையை பக்கராக ஆக்கி வைத்து விடுகிறான். அவர் என்னைக்குனாலும் யாரிடத்திலனாலும் யாசகம் கேட்க வேண்டும் அல்லது அவருடைய நிலை பக்கராக ஏழ்மையாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்து விடுகிறான் என்ற அந்த செய்தியை ஹதீஸ்லே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இப்ப ரெண்டாவது, முதல் செய்தி நம்ம பார்த்தோம், அபுஹலுல் புஹலா, மிம்மா ரசக்ககுமுலாம் அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து கொடுங்கிறதுல முதல் செய்தியை சொல்றாங்க. அபுஹலுல் புஹலா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய கஞ்சன் யாருன்னா அடுத்தவனுடைய பொருளை கொடுத்து செலவு செய்ய சொன்னாலும் அதிலும் கஞ்சத்தனம் பண்ணுகிற மிக மோசமான ஒரு மனிதர். ரெண்டாவது, அதிலே உள்ள ரெண்டாவது கருத்து, அந்த இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், வறுமையை குறித்தான பயம், இதான் முக்கியமான செய்தி. ஒரு மனுஷன் என்ன செய்யறான், நமக்கு வறுமை வந்துருமோ, இந்த காசுகளை நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய இருக்க வேண்டிய காசுகள் என்னை விட்டு போய்விடுமோ, நான் ஏழை ஆயிருவனோ, என்னிடத்துல ஒன்றுமே இல்லாமல் போய்விடுமோ, நான் மோசமான ஒரு நிலைக்கு ஆகிவிடுவேனோ என்ற பயம் அவனிடத்திலே தொற்றிக் கொள்ளுகிறது. உடனே என்ன செய்யறான், செலவு பண்ண மாட்டேங்கிறான். அதுதான் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொன்னான், அதாவது அஷ்ஷைத்தானு யஈதுகுமுல் ஃபக்ர் வயஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. அடிக்கடி நம்ம இந்த வசனத்தை, நம்ம இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா ஷைத்தான் இருக்கிறானே அவனுக்குன்னு ஒரு சிந்தனை உண்டு. ஷேத்தான் என்ன செய்யறான், அஷேத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, ஷேத்தான் உங்களுக்கு ஏழ்மையை கொண்டு வாக்களிக்கிறான். பக்கத்திலே வந்து உட்காந்துக்கிறான், உட்காந்துக்கிட்டு சொல்றான், நீ எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, இந்த காசெல்லாம் இப்படி கொடுக்காத, நீ ஏழையாயிருவ, நீ இதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, உன்னுடைய எத்தனை இரவுகள் நீ முழித்திருப்பாய், ரத்த கண்ணீர் வடித்திருப்பாய், இந்த காசை போய் கொடுக்கறதா அப்படின்னு கேட்கறான். இப்ப இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக விளங்குகிறது, சைத்தான் மனிதனுடைய பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு காதல பேசுறான். சைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர, எப்போது மனிதனுடைய மனதிலே வறட்டு சிந்தனை வருகிறதோ, ஏழ்மையினுடைய சிந்தனை வருகிறதோ, ஆயத்தினுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது, உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஒரு மனிதன் ஓத வேண்டும். ஏன்னா காதில் ஓதி கொண்டிருப்பவன் ஷைத்தான் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, உங்களுக்கு ஏழ்மையை கொண்டு அவன் என்ன செய்யறான், உங்களுக்கு வாக்களிக்கிறான். வாக்களிப்பதோடு விடவில்லை, சொல்லிட்டு சொல்றான், ஓய் அமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, இந்த ஏழையிலேருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன கெட்ட வழிகள் உண்டோ, என்ன ஹராமான வழிகள் உண்டோ, என்ன அதாவது ஹலாலுக்கு மாற்றங்கள் உண்டோ, அத்தனையும் சொல்லித்தர்றான். அப்பா நம்மளால வாழ முடியாது, பொய் சொல்லலையா இருக்க முடியாது, நீ வட்டி வாங்கலையா அவ்வளவுதான், நீ உன்னுடைய தொழில் இன்னைக்கு வேணுமா, இன்னைக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் கலாச்சாரத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டிங் அந்த சிஸ்டத்துல நீ இல்லன்னா உன்னால வாழவே முடியாது. அப்ப யாமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, வறுமை எப்போது வரும் என்று பயம் வருகிறதோ, இந்த மனிதன் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவான்னா, தவறான வழிகளில் தன்னை, தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய செயல்களை அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரதம் மின்ஹு வஃபதுல, ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான், உங்களுக்கு கொட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஃபதலின் காரணமாக உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். ஆகவே அல்லாஹு சொல்லுகிற அந்த வாக்குறுதிகளை பின்பற்றுபவரா நீங்கள், அல்லது ஷைத்தானுடைய வாக்குக்கு கூட போறவரா நீங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கேட்கிறான். ஆகவே இந்த மேற் சொன்ன வசனத்தில் என்ன சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்கும்ல்லாஹ், ஏற்கனவே உள்ளதுல இத்தகு, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அது வந்து நம்பிக்கை சார்ந்த பகுதி. ரெண்டாவது அல்லாஹ் இதிலே பேசுவது இருக்கிறது, இது வந்து லாஜிக் சார்ந்த பகுதி. சொன்ன உடனே ஆக்ஷன், நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே மனுஷன் உடனே என்ன செய்யறான், ஏன் பாக்கெட் காசு நான் எப்படி கொடுக்கறது, நுத்ஐமும் அல்லவ் யஷா உல்லாஹ் வத்தாமா, கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு பகரமா உடனே அவனுடைய அறிவு அவனுக்கு ஜோடிச்சு காமிக்குது. சைத்தானுடைய வேலையே அதுதான், ஜோடித்து காமிப்பது. அறிவு சொல்லுது, அல்லாவே கொடுக்காத ஒருத்தனுக்கு நீ கொடுத்து எப்படி நிரம்பும், அப்ப அல்லாஹ் ஒருத்தனுக்கு சாப்பாடு போடல விரும்பலன்னா நீ அவனுக்கு சாப்பாடு போட்டா அது எவ்வளவு பெரிய குற்றம் என்ற செய்திகளை எல்லாம் இவனுடைய அறிவு இவனுக்கு சொல்லி தருகிறது என்று அல்லாஹு தஆலா இந்த செய்தியிலே நமக்கு சொல்லுகிறான். இதே போன்று இன்னும் பல்வேறு தகவல்கள் இந்த வசனத்தின் மூலமாக நாம் படிக்க வேண்டியது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடராக அடுத்த வாரத்திலே இந்த வசனத்தினுடைய இன்னும் அதிகமான விளக்கங்களை பெருமக்கள் எப்படியெல்லாம் நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நம்ம இது தொடர்ந்து பார்ப்போம். இந்த வாரத்தில் அந்த நம்முடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய அமல்களை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த வாரத்திலே நோன்பு நோற்பதை குறித்து நாம் பார்த்தோம். யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் மன்சாம ஃபி ரமபான், அதாவது உஃபிரலஹு மா தக்கத்தம மின் தம்பி என்ற செய்தியை அல்லாஹு தஆலா நமக்கு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த செய்தியை பார்த்தோம். அதே மாதிரி வருகிறது, மன் காம ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹுமா தக்கத்தம் மின் தம்பி, தராவீஹினுடைய தொழுகை. இந்த வாரத்தில் உள்ள செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் தராவீஹினுடைய தொழுகையை இந்த நம்பிக்கையோடு எவர் ஒருவர் தொழுகிறாரோ, அல்லாஹு தாலா என்னுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விடுவான் என்ற அந்த நம்பிக்கையிலே ஒருவர் தொழுதார் என்று சொன்னால், அல்லாஹு தாலா அவருடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விடுவான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதுல செய்தியே என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய நம்பிக்கை தான், நம்மளும் இவ்வளவு நாளா தொழுதுகிட்டு தான் இருக்கோம், அதுல அந்த தொழுகைக்கு போகிற நேரத்தில் நீயத், அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றது இன்னமல்லாமாலும் விண்ணியார், நல்ல செயல்களை செய்யும் போது கூட நம்முடைய நீயத் மாறினால் அது நமக்கு கழுத்திலே கத்தியாக வந்து விழுந்துவிடும். தொழுகையை காட்டுவதற்காக வேண்டி தொழுதால் அதுதான் நம்மள நரகத்துக்கு தள்ளும். அப்போ வேறொரு பொது சேவையை இறைவனுக்கு என்று செய்தோம் என்று சொன்னால் ரோடு கூட்டுறதாக இருந்தாலும் கூட அது ஈமானுடைய ஒரு படித்தரமாக ஆகி போய்விடும். அது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆக இந்த இடத்திலே நாம் ரமதானை எப்படி நாம் 30 நாட்கள் நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ, அதை செய்தால் முன்பின் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்களோ, அதே அடிப்படையிலே ரமலானுடைய இரவு காலங்களிலே தராவீஹினுடைய தொழுகையை நாம் தொழுதோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்மளுடைய முன்பின் பாவங்களை மன்னிப்பதாக நமக்கு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டுகளிலே முடிந்த அளவு நாம் ரமலானுடைய அந்த தராவீஹ் தொழுகையை மிக பாபந்தியாக அதை முறையாக நாம் தொழுது வர வேண்டும். இயலாமல் சில நேரங்களிலும் இருக்கலாம், சில நேரத்தில் முடியாமல் போயிருது எங்கேயாவது போறோம் அப்படின்னு சொன்னா அதிகபட்சமாக நாம் சரியான நிலையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த தராவியை தொழுதுட்டு போறதுக்கோ அல்லது அங்க போய் தொழுவதற்கோ அல்லது போற வழிகளிலே அதை தொழுது கொள்வதற்கோ உள்ள அந்த நிலையை ஏற்படுத்திக் கொண்டால் அல்லாஹு தஆலா நமக்கு அதை சாதகமானதாக ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு நீயத்தை வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய முன்பின் பாவங்கள் இன்ஷா அல்லாஹ் மன்னிக்கப்படும். அத இந்த வாரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த உறுதி என்ன அப்படின்னு கேட்டா, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தராவீஹ் தொழுகைகள் ரமலானுடைய மாதத்திலே அந்த காலங்களிலே கவனமாக அது மேற்கொள்ளப்படும் என்ற அந்த நம்பிக்கையை வைத்தால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆக அந்த நல்ல சிந்தனை அல்லாஹு தஆலா இங்க வந்திருக்கிற வராமல் இருக்கிற அத்துணை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அல்லாஹு தஆலா தர வேண்டும். உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளையும் ஆண் பெண்களையும் அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து ரமலானுடைய அந்த காலத்தை அடைந்து அதிலே எந்தெந்த வெகுமதிகளை பெற வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸும் சொல்லி இருக்கிறதோ அப்படிப்பட்ட நல்ல வெகுமதிகளை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்வானாக. நம்முடைய வாழ்நாள் முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில வாழ்ந்து மரணிக்கிற போது களிமாவோடு மரணிக்கிற அந்த நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அத்துறை பேரையும் ஆக்கி தருவானாக. எந்த குர்ஆனை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி என்று நமக்கு விட்டு சென்றார்களோ முஅஜிஸாவாக அதை அதிகமாக இருக்கும் அதனோடு உள்ள நட்பை வளர்த்துக் கொள்வதற்கும் அதன் மூலமாக கிடைக்க இருக்கிற பிரயோஜனங்களை அடைவதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு பாக்கியத்தை தருவானாக. உலகத்திலே வாழுகிற காலத்திலும் மரணிக்கிற காலத்திலும் நம்முடைய கபருடைய வாழ்க்கையிலும் மறுமையிலும் பெருமானாரோடு சுவனத்திலே நாம் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் உலகத்திலே ஷரியத்தோடு வாழுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. அதேபோன்று சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதனுடைய வழியிலே நடைபோடுவதற்கும் அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு தூரமாக இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா தருவானாக. இந்த மஜ்லிஸை கியாமத் நாள் வரை நடைபெறுவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு உதவி புரிவானாக. வஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Audio was done.